ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு காலத்தி புராணம். தலைப்பு: சிவமான்மியம் உரைத்த அத்தியாயம். வழங்குபவர் திரு குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அலங்கூலை புறவி அறுவரையாக, அதுல மூட்டப்பட்ட குதிரைகள் வேதங்கள். அகநிலம் அழியம் தேராக, பூமி தேராக, புலஞ்சுடல் பரிதி மதி உருளால் சக்கரமாக, பூமகன் பாகனைய பரமாதான் தேரூற்ற பாரதி ஆக, விலங்கு ஒரு குவடு வரிகிலையாக, மேறுமலை வில்லாக, இந்திரை குழுன நம்பா, இந்திரை குழுனந்த மகாவிஷ்ணு நம்பாக, நலம்பெற சாதித்து அடுபடை வீரன் நானன தேரினை நடாத்தி, மீனிசை திருவி கோலமே உண்டு மற்றடம் உயர்த்துவில் எண்ணி, காமர் வில்லாளி ஆகியும் ஆகியும் கரித்து கடிதெழுப்பிய கொடுங்கனலார். அதான் வில்லாளி ஆகியும் கரித்து, கரித்து என்ன? கோபித்து சிரித்தது. கோபித்து சிரித்தது கடி கரி கரித்து கடிது எழுப்பிய கொடுங்கனலார். அந்த சிரிப்பில நெருப்பு, சிரிப்பிலே என்ன இருக்கு? சிரிப்பில நெருப்பு, கண்ணுல நெருப்பு, சிரிப்பில நெருப்பு, கையில நெருப்பு. மன்மதன் கூட சொன்ன, பரமா அந்த சிவபெருமான் யோகத்துல இருக்காரு, அவரு வேலை போய் புஷ்பபாரத்தை தூவிட, அப்பத்தே அவரு கல்யாணம் பண்றதுக்கு என்ன வர, அப்புறம் கல்யாணம் பண்ணி அப்புறம் ஒரு புத்திரனை திருவாரு. அவன் சொன்ன என்னன்னா, கண்ணுல நெருப்பு, கையில நெருப்பு, சிரிப்புல நெருப்பு, இப்படி இருக்கிற சாமி வேலை போய் மலகு கூட சொல்லியே நான் உனக்கு என்ன தப்பு பண்ணுனேன்னு கேட்டேன். அதனால இப்படி அந்த சிறிது எழுப்பிய அந்த கொடுங்கனலா தாமதமின்றி இமைக்கு முன் கூடிய தடமதின் மூன்றையும் யாவன் கோமில் சீர் வழியா புகழ் ஒடுக்கினா அங்கு அணையனே குணத்துடன் போயிருந்தான். சிரிப்பினாலே இருத்தவன். அதனால அவனுடைய அந்த ஆற்றல் இருக்கே, ஆற்றல் சிவனுடைய ஆற்றல் இருக்குதே, அழகுபடாது, அழகுபடாது. யாராலும் அதை அளவு முடிச்சு சொல்ல முடியாதுன்னு நினைக்க முடியாது. அது வந்து அழகில் ஆற்றல்னு சொல்றது. அந்த எட்டு குணங்களிலே ஒன்று அழகில் ஆற்றல். அது ஒரு புலவர் கூட சொல்லிவிட்டாரு, இந்த சிரிப்பை முதலே சிரிச்சிருக்கப்படாதா, இத்தனை மெனக்குடு தேவர்களுக்கு எல்லாம் ஏற்படுத்தி இவ்வளவு பெரிய தேரை தயார் பண்ணி ஒண்ணுமே உபயோகப்படுத்தல, எதையும் யூஸ் பண்ணல. ஒரு அம்பு ஒன்று போனாரு, அதையும் யூஸ் பண்ணல. ஒரு அம்புப்பா அதை யூஸ் பண்ணல. இரும்பு கண்டிலும் ஏகம்பரங்கையில் ஓரம்பே முப்புறம் உண்டி, ஒன்றும் பெருது, அந்த உறம்பு ரொம்ப அதிகம். தண்டுளாய் மார்வன், இது தக்கையாகத்தை சொல்றாரு எடுத்தாப்பல. தண்டுளாய் மார்வன் புலோமசை கேள்வன் சபையினர் தலைவர் ஆயிருப்ப, தண்டுளாய் மார்வனாகிய திருமால் தான் தக்கையாகத்துக்கு தலைவர். தக்கையாகத்துக்கு தலைவர் அவன் சொல்லிட்டான், நான் திருமாலை தலைவரா வச்சு நான் யாகம் பண்ண போறேன்டா. நதிசூன்யம் இருக்கேன், என்னடா ஜவுருமானுடைய திருவருளாரதான் எல்லா தேவர்களும் இயங்குகிறார்கள், அவரை விலக்கி விட்டு செய்தாயானா நீ உருப்பட மாட்டான்னு சொன்னார் ததீசி முனிவர். நான் திருமாலை தலைவராக வச்சு செய்கிறார், திருமாலை தலைவர் அவர். தண்டுளாய் மார்வன் புலோமசை கேளும், புலோமசை கேளும் தான் இந்திரன். சபையினர் தலைவராயிருப்ப மண்டு மோதாக்கன் மரீஷி, மண்டு மேதாக்கன்னா நிறைந்த ஞான உடையவர்களாய் இருக்கிற மரீஷி முதலான முனிவர்கள். மரீஷி முர் பதின்மர் வாய்ப்ப மற்றானையை கடந்து மிண்டினால் தக்கன் விதித்துள வேள்வி சிறிது எவன் வெகுடுமுன் விரைந்து முண்டுகளாகி ஒருத்தரா நிறுத்தா இறுதியை நொடிக்கு முன் அடங்கி நல்லா வைக்கிறார். இப்படி திருமால் தலைவராய் இருக்க, மற்ற முனிவர்கள் எல்லாம் இருக்க, ஆணையை கடந்து மிண்டினால் செய்தான். சிவனுடைய ஆணையை கடந்து மிண்டினால் செய்தான். அப்படி மிண்டினால செய்த போது என்னாச்சுன்னா, சிவபெருமான் கோபித்தான். கோபித்ததுனால அந்த அந்த வெளி தூளா போச்சுன்னா, தூளா போச்சு. அவன் கோபிக்கிறதுக்கு முந்திய வெகுளும் சிறிது எவன் வெகுளுமும் வரைந்து இந்துகளாகி ஒருத்தரா நிறுத்தா இறுதியை நொடிக்கும் நடைவு. யாராலையும் அதை நிறுத்த முடியவில்லை. எது அந்த வேள்வி அழியாமல் நிறுத்த முடியவில்லை. திருமால் தலைவராக இருந்தாரு, பரமாக இருந்தாரு, எல்லாமே இருந்தாங்க. தக்கையாகத்துக்கு போகாதவங்க யாருன்னா, சப்த ரிஷிகள் போகலையா, சிவபெருமான் போகல, அப்புறம் எல்லாம் போயிருக்கான். உண்மையிலேயே நான் சொல்றேன், நம்ம இருந்தோம்னா கட்டாயம் நம்மளும் போயிருக்கோம். எப்படி கேட்கிறீங்க? அவன் உபசாரம், அவ்வளவு உபசாரம். உபசாரம்னா எப்படி தெரியுமா? சாப்பிடுங்க, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க, அந்த அப்படி உபசாரம் இல்ல. தங்க தம்பாளத்துல சாப்பாடு, வாழை இலையில இல்ல, தங்க தம்பாளத்துல சாப்பாடுப்பா. சாப்பிட்டு விட்டு தசை எடுத்துட்டு வந்துடலாம், ஏழுந்துக்க மாட்டாங்க. அதுக்கு மேல மூட்டை மட்டும் எதுவும் உண்மையா பொய்யல்ல. தக்க மாதிரி யாரும் செய்யணும், யாகம் செஞ்சு பேர் வாங்கினா அவன் தான் மூட்டையா கட்டிட்டு வரலாம். தங்க இருந்து வெள்ளி காசோ பட்டோ பணமோ எது வேணாலும் முடியாது. அது பிராமணர்கள் நிறைய போயிருக்காங்க. அதுல சோடியா போனவன் சிலது பல பேர் ஒத்தையா போயிருக்கிறான். இந்த சோடியா போனவன் புருஷன் ஒரு முட்டை பொண்டாட்டி ஒரு முட்டை கட்டிக்கிட்டு போறதான் இந்த ஒத்தையா போனவன் பார்த்து வைத்தறிஞ்சு வைக்கோ கடவுளே நம்ம பொண்டாட்டியும் கூட்டிட்டு வரா போனவே அப்படின்னு அவன் கவலை போட்டு அது ரெண்டு பேரும் இருந்தா ரெண்டு முட்டையில அப்படி தக்கையா தக்கையா அப்படி உபச்சா அத்தனை எல்லாம் காலத்து எனக்கு அப்போது செஞ்சுருந்தாலும் செங்கரை பதுமதி எல்லாம் வந்து குஞ்சிருச்சு. அப்புறம் அங்க என்ன குறைவு அப்படிப்பட்டபடியா தக்கனது திருவேழி சந்திரம் இந்திரம் எச்சம் கவிதாதாவிரோடு விதி வழியே தண்டித்த வளர் கோயில் கொக்கினிய கொடுவருக்கை கடலிகம் உயர்ந்தெங்கும் குவைகள் போலை முக்கணியும் சாருளிகி சேருலரா நீழ்வயல் நூல் முதுகுன்றமே என்பது சம்பந்தர் விவகாரம். தக்கன் வழியை பற்றி நிறைய பாடியிருக்காரு. அதை அதிகமாக பாடினவர் மாணிக்கவாசகர். தக்கன் வழியை பற்றி அதிகமாக பாடினவர் மாணிக்கவாசகர். அது அந்த வேள்வி அடித்தவர் யாரு வீரபத்திரர். அதனாலதான் திருப்பரந்துறையில வீரபத்திரர் தான் இவ்வளவு சிறப்பாக வச்சுருக்காங்க. திருப்பரந்துறையில கோயிலில் வீரபத்திரருக்கு முதல் அச்சிடு தலையும் உடைந்த பொண்ணுடையும் ஆயினர். அந்த யாகத்து வந்து இருந்த அத்தனை பேரும் தலை போனவன் கண் போனவன் காது போனவன் மூக்கு போனவன் பல்லி போனவன் கை எச்சன் நனக்கலை கொண்டார் பகன் கண் கொண்டார் இறவிகளில் ஒருவன்புல் இருந்து கொண்டார் வெச்சன் வியாச்சரந்தலையும் வேறாக் கொண்டார் விரல் அங்கி கரங்கொண்டார் அக்கிஞ்சவனை கையை விடுத்தார் விரலங்கி கரங்கொண்டார் வேள்வி காத்து உச்சனமும் தாளறுத்தார் சந்திரனை உதைத்தார் உணர்வினார் தக்கந்தன் வேள்வியெல்லாம் அச்சமலா அழித்துக் கொண்டு அருஞ்சியார் அடியனை ஆண்மைய அடிகொண்டார் என்பது அப்புறம் திருத்தாண்டகம். பண்பட்ட தில்லை பதிக்கரசை பரவாதே என்பட்ட தக்கன் அருக்கன் எச்சன் இந்து அனல் விண்பட்ட பூதப்பட ஈரபத்தரால் புண்பட்டவா பாடி போகிறீங்க. அதை சொல்றாரு இங்கே அச்சிடுதலையும் உடைந்தவனுடைய ஆயினார் ஆயிடை சில்லோர் இச்சிடு கரமும் இழந்திடு பதமும் எய்தினர் சிலர் சிலர் மூக்கு சரஸ்வதித்தான் மூக்கு அறுத்தது துற்றவன் சுழல்கணும் தோற்று துடித்தன சில சிலர் இவை போல் நொக்கு மங்கு அளித்தார் யாவரும் இறந்தார் அவன் குணம் தழுவிய முதல்வன். அதனால இப்பொழுது அவன் அந்த தாமர குணத்தை தழுவி இவர்களெல்லாம் சங்காரமணினான் என்று சொல்கிறார். வேதமா ஞமலி விரைந்து வந்தொடர விண்ணவர் வெங்கடநாதர் ஆதியா அவரோடு அருவனத்திடைய அடுதிரல் வேடுவானாகி கோதவள் நறுமன் புரி உளத்து வருவாய் புரிகணங்கிளமுடை பொறுப்பின் மாது மூர்கராதி யாய் மருங்கனைய வரிசிலை உடுவனம் பூந்து கையால பிரமதேவன் ஒரு தடவை தவறு பண்ணினான். அவனை வந்து அடக்குவதற்காக வேடனாக சென்றார். வேடனாக சென்றது பல தடவை கௌரவான் பல செயலுக்காக வேடனாக சென்றிருக்கிறார். பிரமதேவன் ஒரு தடவை ஒரு உலகத்தில் இருக்கிற அழகுகள் எல்லாம் ஒவ்வொரு எள்ளளவு எடுத்து ஒரு பெண்ணை படைச்சான. உலகத்துல இருக்கிற அழகு பொருள் இருக்குதல்லவா அந்த அழகு பொருள் ஒவ்வொரு எள்ளளவு எடுத்து ஒரு பெண்ணை படைச்சான. அந்த பொண்ணு தான் தெலோசல் இருக்கு. அப்படி படைச்சு அவளையே விரும்பினானா அவள் பயந்து ஓடினாளா சிவனையே அபயம் நாளா சிவருமான் வேடரா வந்து பரமாவை அடக்கினாரா அப்படி அடக்கினான். அவனுடைய தலையை கிள்ளினான் தலைனை யாவன் அவன் அணையவனே குணங்கிளிய குணங்கிளியோன் வரியற வணிந்து மூவிலை வைவேல் வரையுறல் திணிபுற தேந்தி குறைகணல் புலரா சடையுடும் குறுகி குழுமிய வானர மகளிர் திரைகடல் உலக மடந்தையர் அசுர தெரிவையர் செங்கன்வாட் அரவ அறிவையர் குழாங்குட் திடுபலி வந்தான் இவனவன் குணத்தினை அடைந்தோன். இது அந்த தாருகாவனத்து ரிஷி பத்தி இடத்திலே இது வாங்கிறது இது பலி வாங்கியது பிச்சை வாங்கியது மைவரை புறையும் மரளியை விரிவி மைவரைன்னா கருத்த மலை போன்ற தேகமுடையவனாகிய யமனுக்கு அவ பயந்து யமனுக்கு பயந்து யமனுக்கு பயப்படாத உலகத்திலே யாரும் இல்லம்மா சிவனுக்கு பயப்படாத நிறைய பேர் இருக்கிற யமனுக்கு பயப்படாத உலகத்திலே யமன் வந்துருன்னு சொன்னாதான் கோயிலுக்கே போறேன் கட்டாயம் பாய் கொடுத்தாரு சந்தேகமே கிடையாதுப்பா. ஆனா இன்னொன்னு என்னன்னா எதா இருக்காரு சிவன் வந்தது எப்படின்னா சிவன் வரவே மாட்டேங்கிறான் ஏமன் கரெக்டா வந்தேன் யாரு நல்லது கரெக்டா வர்றவன் நல்லவனா வர எவ்வளவு காலம் சிவனே சிவன் என்று ஓரம் விட்டாலும் சிவன் வெளியில எட்டி பார்க்க மாட்டேங்கிறான் உண்டா இல்லையா. அந்த யமனுக்கு பயந்து 16 வயசுன்னு தான் கொடுத்திருந்தார். யாருக்கு மார்க்கண்டையனுக்கு 16 வயசு தான் கொடுத்திருந்தார். 16 வயசு நல்ல பிள்ளையனா 16 வயசு பொல்லாத பிள்ளையனா 100 வயசு அப்படின்னா நல்ல பிள்ளையனா 16 பொல்லாத பிள்ளையனா 100 நாரு அவர் என்ன ஒண்ணு வருது திண்டாடி போனார் யாரு மிருகந்த மகர்ஷி. அவரு அடுத்தாங்க சொன்னார் கட்சி ஒரு மாண்டது தவத்தின் மேலாம் மறைமுனி அவற்றை ஓராங்க பெருமபுருந்திய தவத்திலே உயர்ந்தவராகிய மிருகண்டு மகரிஷி. அந்த மிருகண்டு மகரிஷியினுடைய அப்பா குச்சகமுனிவர், மிருகண்டு மகரிஷியுடைய அப்பா வேறு குச்சகமுனிவர் வேறு. அவர் வந்துதான் இந்த மார்க்கண்டையருக்கு பொண்ணு கேட்க போயிருந்தார், இது மிருகண்டு மகரிஷிக்கு பொண்ணு கேட்க போயிருந்தார். உஷத்திய முனிவருடைய பொண்ணு, உஷத்திய முனிவருடைய பெண்ணை கேட்க குச்சகமுனிவர் போயிருந்தார். குச்சக முனிவர் போயிருக்கிற காலத்துல இவரை வரவேற்று உபசாரம் பண்ணினாரு. இந்த மாதிரி என்னுடைய புத்திரனுக்கு உங்க பெண்ண கொடுக்க ஒண்ணுமன்னாரு. சரி உபசாரம் பண்ணி ரெண்டு நாள் அங்க தங்கினாராம். அது இந்த குச்சக முனிவர் உஷத்திய முனியுடைய மனையில தங்கினாராம். அப்படி தங்கி இருக்கிற காலத்துல இந்த பெண்ணானவள் என்ன பண்ணிருக்கிறா, சில பெண்களோட சேர்ந்து குளத்துக்கு குளிக்க போனாராம். குளத்துக்கு குளிக்க போயிட்டு வரும்போது காஷ்டானை வந்துருக்கு. அப்பெல்லாம் முனிவர்கள் மனத்துலதான் அதிகமா இருந்ததாக நம்ம வரலாறு, மனத்துலதான் வந்துருக்கு. ஏன்னா அவர்களுக்கு மந்திரம் தெரியும், பச்சர் தெரியும், அவர்களுக்கு பயம் இருக்காரு. அதனால குளத்துக்கு குளிக்க போயிருக்கிற சில தோழியோட சேர்ந்து போயிருக்கிற. அப்படி போயிட்டு வரும்போது காட்டானை வந்து மிரட்டிடு. காட்டானை வந்து மிரட்டும் அந்த கூட வந்த பெண்கள் எல்லாம் பயந்து விருந்து பல பக்கம் ஓடி சேர்ந்து வீட்டுக்கு வந்து விட்டார்கள். இந்த பெண் என்ன பண்ணிருக்கிறா, பயந்து ஓடினவர் தட்டி பாலுவனத்துல விழுந்துட்டான். பாலுவனத்துல விழுந்தா விழுந்த உடனே ஆவியும் போயிடுச்சு. ஆழமான கணக்குல விழுந்தா ஆவியும் போயிச்சு இறந்துட்டான். அவ இறந்துட்டான சொல்லி இந்த கூட போன பெண்கள் எல்லாம் வந்து அந்த அந்த பெண்ணோட அப்பா அம்மா கிட்ட சொல்ல அவ ரொம்ப கவலைப்பட்டு அழுதார்கள். தாங்க முடியாத வருத்தத்தை அடைந்தார்கள். அப்போது இந்த குச்சக முடிவு சொன்னாரா, அந்த விஷயத்தையும் இதை கவலைப்படாது, உன் பெண்ணை விழித்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த பெண்ணை மேல தூக்கி எடுத்து வந்து அதை தைலத்துல வச்சுக்கிட்டு அந்த தேகத்தை அதுக்கு மேல பொய்கையிலிருந்து யமனை நோக்கி அதில் ஜெபம் பண்ணாராம். இந்த குச்சக முடிவு யமனை நோக்கி ஜெபம் பண்ணும் போது யமன் வந்துட்டார். என்ன சமாச்சாரம்னு கேட்டாரா, ஆறு யமதர்மன் ஆறு அது குச்சக முடிவு இந்த இந்த பெண்ணை கேட்டு வந்து அந்த பெண்ணினுடைய உயிரை கொண்டுகிட்டு போயிட்ட. என்னுடைய தவத்துல ஒரு நாள் தவத்தை எடுத்துக்க, அந்த பெண்ணினுடைய உயிரை கொண்டாந்து விடுங்க. என்னுடைய தவத்துல ஒரு நாள் தவத்தை எடுத்துக்கோ, அந்த பெண்ணினுடைய உயிரை கொண்டாந்து விடுனா அதே மாதிரி கொண்டாந்து விட்டுக்காங்க. தூ பக்கத்துல தூதண்ட சொன்னானா அந்த பெண்ணினுடைய ஆவியை வச்சிருக்கிற அந்த ரூம்பை திறந்து கொட்டியை திறந்து பொண்ணு பழச்சிட்டா, அதுக்கு ஒரு பாடி சந்தோஷம். அதுக்கு அந்த பெண்ணத்தான் விருது கட்டினதாரு மார்க்கண்டையோட அப்பாவுக்கு மிருகண்ட முயற்சி மருத்துவர் ஒரு நாள் தவத்து அந்த பரம்பரைய அந்த பரம்பரைக்கு யமன் பயப்படுறான். அந்த பரம்பரைக்கு அதனால அப்படிப்பட்டது மார்க்கண்டேயருடைய பரம்பரை. சிவபூஷை பண்ணி யமனை சம்காரம் பண்ணவர் மார்க்கண்டேயர், சிவபூஷனுடைய பெருமையை காட்டினவர் மார்க்கண்டேயர். சுந்தரர் ஒரு நியாயமா சொன்னாரு, யமன் கொல்லவல்ல காக்கிறதுக்காக வந்தான், மார்க்கண்டேயரை காப்பதற்காக வந்தான் சுந்தரர். யமே வராம இருந்தா கூட ஒரு குறிப்பிட்ட காலத்துல போயிருப்பாரு, வந்ததுனாலதான் எப்போது மார்க்கண்டேயர் இருந்தார். அந்த அவனை காப்பது காரணமாக வந்த காலம் கொல்லும் காரணமாக இல்லையா, காப்பது காரணமா. அந்த நாளன் அடைக்கலம் புகுத அவனை காப்பது காரணமாக வந்த காலம் தன் ஆர் உயிர் அதனை ஒவ்வினாய் குந்தன் வன்மை கண்டு அடியேன் எந்தை நீ என நமந்தவன் அழியும் இவன் மற்றின் அடியான் என விளக்கும் சிந்தையால் வந்து திருவடி அடைந்து என் சிடுங்குழில் திருப்புங்குருளானே என்பது சுந்தர தேவாரம். எமே மார்க்கண்டையரை காப்பாற்றுறதுக்காக வந்தான் அப்படிதான் சொல்றாரு சுந்தர். அடைக்கலும் போது அவனை காப்பது காரணமாக வந்த காலம், காப்பது காரணமாக கொல்லுவது காரணமாக வந்த காலம் சொல்லலாம். அதனாலே சௌபூஷையினாலே யமனை வெல்லலாம் என்று காட்டினவர், சௌபூஷையுடைய பெருமையை காட்டினவர், அடியார் பெருமையை காட்டினவர் மார்க்கண்டேயர். அவ்வளவு சரம் அது. நீங்க மார்க்கண்டேய படலம் கந்த புராணத்தை பார்த்தீங்கன்னா பிரமாதமா பண்ணியிருக்காரு, ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்கா. மார்க்கண்டேயர் சொல்றாரு, நான் சிவபூஷை பண்றவன், அதனால நீ என்னுடைய பெருமை தெரியாம நீ வந்து நின்றுகிட்டு இருக்கிற, அதனால நீ சீக்கிரம் போயிருந்தாரு. யமன் சொன்ன, தம்பி நீ விவரம் தெரியாம பேசுற, நானும் சிவபூஷை பண்ணிட்டேன், இந்த எருமக்கடை இந்த சூழாயுதம் பாத்திரத்தை எல்லாம் சோறு மாட்டதான் வாங்கிருக்கேன், நான் சந்தையில வாங்கல தெரிஞ்சுக்கோ. அதுக்கு மேல நீ பண்ற பூஜை பாவத்தை போக்கும், இதுவரை நான் வீசுற பாசத்தை போக்காது, அது பெரிய தவறு பண்ணிருக்கேன். நீ பண்ற சௌபூஷை நான் நீ பண்ண பாவத்தை வேணா போக்கும், இதுவரை நான் வீசுற பாசத்தை போக்க முடியுமா அப்படின்னு. சௌபூஷை பாசத்தை போக்குவான்னு கேட்கலாமா, கேட்கக்கூடாது இல்ல. அப்புறம் வீசினேன் பாசத்தை வீசினேன், அப்புறம் எமே இறந்து போனேன், எமே இறந்து போனேன். அது சொல்றாரு, மைவரை புறையும் மரளியை அருவி மலர்கடல் சிந்தனையோடும், மலர்கடல் சிந்தனையோடும் கைவரு பூசை நிலை பிடித்துளவர் கண்டனை முண்டகன் முதலா வெவ்வவர் உள்ளு என இலாதிருப்ப இவன் முருத்தியின்றன் என வைத்து உய்வகை அவனை துறந்தவன் யாங்க யாவன் ஆங்கவன் குணத்தோடும் முற்றோன். அதனாலே மார்க்கண்டையர்காக சிவபெருமான் வந்து இவனை சங்காரம் பண்ணி அங்க நம்ம திருக்கடவுல இருந்த மூர்த்தி என்ன பேரு அமிர்தகடேஸ்வரர். அதனால அமிர்தம் என்று சொன்னால் முருத்தியை நிற்குவது, அமிர்தம் என்றால் முருத்தியை நீக்குவது, முருத்தியும்னா யமன் ரெண்டாக நீக்குவது அமிர்தம் ஆ போட்டாய் அமிர்தேஸ்வரர். முருத்தியும்னா காலி பண்ணோம் கண்டம், அந்த கண்டத்தை நீக்குகின்றவனாயினால அவனுக்கு அமிர்தேஸ்வரர். அதனாலே இப்படி சிவபூசையினாலே யமனை வென்றவர் மார்க்கண்டையர். அதனாலே அவனை காக்கின்ற குணத்தோடும் கலந்தான் சிவபெருமான். சேயிதழ் கமல திருவடி பூசை, அதே மாதிரி இன்னொரு ஆளுக்க யமனை காலி பண்ணியிருக்காரு. அந்த ஆள் எந்த ஒரு தெரியுமா? திருவையாறு. திருவையாத்துல அந்த ஆட்கொண்டாறு உய கொண்டாருங்கிற ஆட்கொண்டாறு விட்டு யமனை சங்காரம் பண்ணது. திருவையாத்துல முன்னாடி ஆட்கொண்டாறு உய கொண்டாரு அல்லவா, நெருப்பும் செங்கன் வெள்ளி ஈற்று காய்ச்சன மரளி புனித்திட குணர்ந்த கயிற்றின மரளியத்தானே யாயிட சிக்க இவன் துணிப்பித்தான் அங்கவன் குணத்தோடும் அமர்ந்தோம். அதனால அந்த யமவாசத்துல யமனையே கட்டி போட்டாராம். சிவபெருமானை உதைச்சாரு, அங்க ஆட்கொண்டாராகிய தன்னுடைய வாயிற்காவலரை விட்டு யமனை பதிவு தேவாரத்திலையும் திவ்விய வடிவின் திகழொளி விளங்க தென்திசை திருமுக நோக்கி. இது வந்து அறக்கவனை, இதுவரை மரக்கருணை, இதுவரையெல்லாம் மரக்கருணைன்னு பேரு. இப்ப அறக்கருணையை சொல்றாரு. இது எப்படின்னு கேட்ட சிவபெருமான் போகியா இருக்கிறான், யோகியா இருக்கிறான், வேகியா இருக்கிறான். போகியா இருக்கிறான், போகியா இருக்க போது அகல்யாண சுந்தர் சோமா சுந்தர். யோகியா இருக்கிறான், வேகியா இருக்க யோகியா போகியா இரும்பு இருக்கு போகத்தை புரிதல் ஓறார், யோகியா யோக முத்தி உதவுதல் அதுவும் ஓறார், வேகியானார் போர் செய்த வினையினை வீட்டல் ஓரார், ஊகியா மூலர் எல்லாம் உம்மையில் ஒருவன் என்பார் என்பது சித்தியார். அதனால போகமூர்த்தி யோகமூர்த்தி வேகமூர்த்தி என்று சிவபெருமான மூன்று வடிவம் சொல்லப்படும். அதிலே ஒன்று போக வடிவம் உமாதேவியோடு இருப்பது, யோக வடிவம் தட்சிணாமூர்த்தி, யோக வடிவம் தட்சிணாமூர்த்தி. அந்த தட்சிணாமூர்த்தியா இருந்து என்ன பண்ணான்னு தெரியுமா? அதனால நல்லா படிச்சவங்களுக்கு உபதேசம் பண்ண, நல்லா படிச்சவங்களுக்கு உபதேசம் பண்ண, நல்லா படிச்சவங்களுக்கு உபதேசம் பண்ணினா நல்லா இருக்கும். பாரு எத்தனை நல்லா வருது, நல்லா வருது இல்லது? நல்லா படிச்சவங்களுக்கு உபதேசம் பண்ணா அந்த உபதேசம் நல்லா இருக்கும், பண்ணணும்னு நல்லா இருப்பான். பொல்லாதவனுக்கு உபதேசம் பண்ணான்னு வச்சுக்க, பொல்லாதவனுக்கு உபதேசம், உபதேசம் சாதாரணம் இல்லை சாமி, உபதேசங்கிறது சாதாரணம் இல்லை, எல்லாத்துக்கும் பண்ணவே படாது, எல்லாத்துக்கும் பண்ணப்படாதுப்பா. அதை நம்ம இதுல சொன்னாரு சிவ தர்மோத்தரத்துல, பருவம் உற்றவர் பாலுபதேசிகள் பரமனுக்குள்ள எங்குணம் பற்றுவார். பக்குவமானவருக்கு உபதேசம் பண்ணின ஆச்சாரியன் சிவபெருமானுக்குண்டான எட்டு குணங்களையும் கொள்வார். பருவ அற்றவர் பாக உபதேசிகள் நரகிடைப்படுவான். அதனால ஆச்சாரிய விஷயம் ரொம்ப சிரமந்தான். அதனால ஆச்சாரிய விஷயம் பாதிக்காம இருக்கிறது நல்லது. இல்ல அந்த அளவுக்கு சீடர்கள் அமையும், சீடர்கள் செய்த பாவம் ஆச்சாரியனுக்கு, மனைவி செய்த பாவம் கணவனுக்கு, குடிகள் செய்கிற பாவம் அரசனுக்கு. இப்படி பீச்சேனா எப்படி உபதேசம்னா எப்படி எப்படி வாங்கி கொண்டவன் நடக்கவும். அதனாலே இந்த நாலு பேரும் வேதங்களை நன்றாக கரட்டி கொடுத்தவங்க, ஆகமத்தை படிக்கிறது நல்லா வேணுங்கப்பா. வேதத்துக்கும் ஆகமத்துக்கும் உள்ள வித்தியாசம், வேதத்துக்கும் ஆகமம் பரமதேவனுடைய புத்திரர்கள் ஆகையினாலே அவர்களுக்கு வேத உரிமை, வேதம் உரிமை. எடுத்த உடனே அதான் படிப்பு. இப்ப நம்ம எடுத்த உடனே ஆனாவதான் படிக்கிறாப்பு, அவங்களுக்கு என்ன படிப்பு? வேதம் தான். யாருடைய உள்ளே பரமாவுடைய வேதத்தை தலைவிழா படிச்சுட்டாங்க, வாயில மாதிரி குடிச்சு விட்டாங்க. கல்லாலில் குடைய வந்து நான் வரை யார் அங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்களா? கல்வியிலே வல்லவர்கள், கேள்வியிலே வல்லவர்கள். கேள்வியிலே வல்லவர்கள்னா கல்வியிலே வல்லவன் நல்லா படிச்சு தெளிவா சொல்றவே, வந்து பொருள் நல்லா சொல்றவே, மறக்காம சொல்றவன், இந்த உறுதியா சொல்றவன்னு வச்சுக்கோங்க. கேள்வி வல்லவர்னா, கேள்வி வல்லவர்கள் என்று சொன்னால் அது புரியுதா? கேள்வி வல்லவர்னா ஞான விஷயத்தை தவிர வேறொரு கேள்வியும் கேட்காதவர்கள் வல்லவர்கள். சிவஞான சம்பந்தமாயிருக்கிற கேள்வியை கேட்பவர்களே வல்லவர்கள். கேளாத நாளெல்லாம் பரவானாளே என்று நினைக்கின்றவர்கள் வல்லவர்கள். உயிருக்கு உரிதுகின்ற சிவஞானத்தை கேட்பவர்கள் வல்லவர்கள். அதை தவிர வேறொன்றையும் கேளாமல் இருப்பதனாலே அவர்கள் வல்லவர்கள். அதாவது சிவஞான விஷயத்தை தவிர வேறொன்றையும் கேளாமல் பதிநூலை தவிர வேற பசுநூலை பாச நூலை கேட்காமல் பொருள்தான் வல்லவர். அதான் கேள்வி வல்லாமல். அப்படி வேதங்களை எல்லாம் நன்றாக படித்து அந்த வேதங்கிற கடலிலே விழுந்துட்டாங்களாம். வேதங்கிற கடல்ல விழுந்துட்டாங்க. விழுந்து அந்த வேதம் என்ன பண்ணுது தெரியுமா? பெரிய பெரிய அலைகள் அலை இங்க இருந்து அங்க நல்லா அந்த அலை இங்க நல்லா இப்படி திருந்தாங்களா கரையேற முடியாம அப்படிங்கிற அந்த வராகத்துல இருப்பெரும் கடலுள் யாமத்து இருப்பெரும் கடலுள் யாமத்து சாமத்துல இரவில இருப்பெரும் கடலுள் யாமத்து எரி மறுத்து இடைப்பட்டாங்க. புயல் காத்து அடிக்குதான், புயல் காத்து அடிக்குதான், அலை வந்து மோதுதான். அது என்ன பிழைக்கிறது? அத்தனை கஷ்டம் இருக்குது. வேதத்தை படிச்சு கரை காண்றது முடிவு காண்றது. இருப்பெரும் கடலுள் யாமத்து எரி மறுத்து இடைப்பட்டாங்க. பொறுப்பெரும் கடலா வேதம் புடைதுறம் அழைப்பாப்புண்டு அருப்பெரும் கடலே எய்த்தியம் அமைந்தியது உணர்வு யாங்கள் மறுப்பெரும் கடலில் நீங்கும் வண்ணம் ஒன்றது என்றார் என்பது கந்தபுராணம். அதனாலே இப்படி வேதத்தை படித்து அதிலே பொருள் கண்டு அதிலே தெளிவு காண்பது ஆச்சரியம். வேதத்தை சொல்லு, வேதம் எல்லாம் சொல்லுது, ஆனா அதை படித்து அதை பொருள் கண்டு தெளிவடைவது சாமானியம் அல்ல என்பதற்காக அப்படி சொல்லப்படுது. அதனாலே வேதத்தம் வேதத்தை புதநூல் என்று ஆகமத்தை சிறப்பு நூல் என்றும் சொல்லி இப்படி வேதத்தை படித்து வந்தவர்களாகிய அந்த நாலு முனிவருக்கு என்ன பண்ணினாரு சுவாமி தெரியுமா? உட்கார வச்சு வேதம் படிச்சா அப்படித்தாப்பா இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாட்டா இருக்கும், உங்களுக்கு ஆகமம் சொல்றேன். வேதம் படிச்சா அப்படித்தான் இருக்கும், உங்களுக்கு வேதம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்குது சாமிய. ஆகமம் கூப்பிடல, ஆகமே சாமி, ஆகமம் ஆகி நின்று வேதங்கள் ஐயா, வேதங்கள் ஐயா என ஓ ஐயா என ஐயா என வேதங்கள். அதனால வேதம் சுத்தி வரணும், ஆகமம் நேரா போ. ஆகையினாலே உங்களுக்கு ஆகமத்தை சொல்றேன்னு சொன்னாரு. ஆகமத்துல சரியாபாதம் கிரியாபாதம் யோகபாதம் சொன்னாரு. அப்புறம் யோகபாதம் கேட்டு தெரியவில்லை, அப்புறம் ஞானவாதம் ஞானவாதத்தை சொல்லாமல் சொன்னார். சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைவு. அதை சொல்றாரு, திப்பிய வடி திப்பிய வடிவின் திகழொலி விளங்க தென் திசை திருமுகம் நோக்கி தென்முக கடவுளாக எழுந்தவர்கள் தட்சணாகும். தட்சணம் என்றாலும் தெற்கு என்றாலும் ஒன்று. அப்படி திவ்விய வடிவின் திகழொலி விளங்க தேசோர்மயமாக தெற்கு திசையை நோக்கி வெவ்வினை உருவி ஆற்றருந்தவத்தை விதியினில் இழைத்த வேதியரால் தீயவரைகளை எல்லாம் நீக்கிவிட்டு நல்ல தவத்தை செய்தவர்களாய் நல்ல தவத்தை செய்தவர்களாய் இருக்கின்ற அந்த வேதியர்களுக்கு எவ்வமின் முனிவர்க்கு இனிய ஞானத்தை எதிரிருந்து அருளியாங்கு உணர்த்தி செவ்விதிர் கருணை பொழிந்தவன் யாவன் அங்க ஆங்கவன் குணத்தொடும் ஏற்கும். இப்படி ஆச்சாரியம் மொத்தவாக தெற்கொழுக்கு எழுந்தருளியிருந்து அந்த நான்கு முனிவர்களுக்கும் சிவஞானத்தை பதிமுசு ஞானத்தை சொல்ல அவன் சொன்னான். அவன் குணத்தோடு சேர்ந்த அருக்குணத்தோடு சேர்ந்தவன். இப்ப சாமி எப்படி இருக்காரு? யோகமூர்த்தியா இருக்கார். யோகமூர்த்தி தட்சிணாமூர்த்தி அதே வடிவம் தான் மாணிக்கவாசல் போது. மாணிக்கவாசல் உபதேசம் பண்ணியிருந்தது அந்த திருக்கோலமே தான். வேற யாருக்கும் அந்த திருக்கோலத்தை எனகாதி முனிவர்களுக்கு எப்படி உபதேசம் பண்ணினாரோ அதே திருக்கோலத்துல மாணிக்கவாசல் சிவஞான போதமுடன் சிறந்த அடையாளம் என்று. சிவஞான போதமுடன் சிறந்த அடையாளம் திருநீற்று கோலமணி சிவந்த திருநீர் நவகூடி மதியுதித்தல் என்ன பிரகாசம் நல்ல நவகூடி மதியுதித்தல் என்ன பிரகாசம் நல்ல குறுந்தடி நீழல் மாதவர்கள் சூழல் சிவஞான தேசிகனாய் தென் திசையை நோக்கி சிவஞான தேசிகனாய் தென் திசையை நோக்கி மாணிக்கவாசல் தென் திசையை நோக்கி தான் தென் திசையை நோக்கி திருவாத ஊரன்றான் வருவான் என்று திருவாத ஊரன்றான் வருவான் என்று சிவஞானம் கொடுப்பதற்கு காத்திருந்து தந்தான் திருவாத ஊரனுக்கு அதிக சிவயோ என்று அந்த வாதவர் வள்ளல். ஆகையினாலே இப்படி சிவஞானத்தை பதிவு சிவஞானத்தை தக்கவர்களாயிருக்கின்ற முனிவர்களுக்கு உபதேசித்தான். தக்கவர்களாயிருக்கின்ற முனிவர்களுக்கு உபதேசித்தான். அவர்களுக்கு கூட கேட்டு உபதேசம் பண்ணினான், கேளாமலே உபதேசம் பண்ணினா மாணிக்குவான். ஆகவே அப்படிப்பட்ட சுவாமியினுடைய அருளையும் ஆற்றலையும் அவன் செய்த கருணையும் இப்படி இந்த புராண வரலாற்று மூலமாக சொல்லி கொண்டு வருகிறார். இதிலே 47 பாட்டுகளையும் சொல்லிட்டான், 13-14 பாட்டு சொல்லிட்டான். அதுக்கு மேலே 55-108 பாடல் இருக்கிறது. அது திருவருளால் சந்திக்கலாம் சிந்திக்கலாம் என்று சொல்லி இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கின்றோம்.